எனதருமை அன்புள்ளங்களே, உயிர்ப்பு பெருவிழா முடிந்து 50ஆம் நாளான இன்று பெந்தகோஸ்து எனப்படும் தூய ஆவியாரின் பெருவிழா. பெந்தகோஸ்து என்ற சொல்லுக்கு 50ஆம் நாள் என்று பொருள். இந்த 50 நாட்களில் தொடர்ந்து பல விழா நாட்கள் வந்துள்ளன. உயிர்ப்பு பெருவிழாவை தொடர்ந்து இறை இறக்கத்தின் ஞாயிறு, அதற்கு பின் நல்லாயன் ஞாயிறு, சென்ற வாரம் விண்ணேற்ற பெருவிழா, இந்த ஞாயிறு தூய ஆவியாரின் பெருவிழா என்று வரிசையாக நாம் கொண்டாடி மகிழ பல ஞாயிறுகள் நமக்கு கிடைத்துள்ளன. இனிவரும் நாட்களிலும் மூவரு இறைவனின் திருவிழா, கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த திருவிழா என்று விழாக்களும் கொண்டாட்டங்களும் தொடரும். ஒவ்வொரு விழாவையும் கொண்டாடினோம் அல்லது கொண்டாடுகிறோம் என்று சொல்லும்போது எதை கொண்டாடுகிறோம், எப்படி கொண்டாடுகிறோம் என்பதை சிந்திப்பது நல்லது.
ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன், இறைவா ஆராதனை செய்கின்றேன்.
அன்பு நெஞ்சங்களே, இயேசுவின் உயிர்ப்பு, விண்ணேற்றம், தூய ஆவியாரின் வருகை என்ற இந்த மூன்று விழாக்களும் நமது கிறிஸ்துவ விசுவாசத்தின் அடித்தளமான உண்மைகள். இந்த முக்கியமான உண்மைகள் முதன் முதலில் நிகழ்ந்தபோது எக்காலம் ஒலிக்க, வான வேடிக்கைகள் கண்ணை பறிக்க, இந்த உலகத்தின் கவனத்தை இந்த நிகழ்வுகள் ஈர்த்திருக்க வேண்டாமா? அப்படி நடந்ததாக தெரியவில்லையே. மாறாக இந்த ஒவ்வொரு நிகழ்வும் முதன் முதலில் நடந்தபோது எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அமைதியாக நடந்தன. எப்போது எப்படி நடந்ததென்றே தெரியாமல் நடந்த ஒரு முக்கிய மறை உண்மை உயிர்ப்பு. நெருங்கிய சீடர்களுக்கு மட்டும் இயேசு தந்த ஓர் அமைதியான அனுபவம் விண்ணேற்றம். இன்று நாம் எண்ணி பார்க்கும் தூய ஆவியாரின் விழாவும் மரியன்னைக்கும் சீடர்களுக்கும் அந்த மேலறையில் உண்டான மாற்றங்களை கூறும் ஒரு விழா. அன்புள்ளங்களே, கிறிஸ்துவ விசுவாசத்தின் கருப்பொருளான அடித்தளமான இந்த மறை உண்மைகள் அனைத்துமே உலகின் கவனத்தை அதிகம் ஈர்க்காமல் நடைபெற்ற நிகழ்ச்சிகள். அன்பு நெஞ்சங்களே, உலக விழாக்கள் கொண்டாடப்படுவதற்கென்று ஒரு குறிப்பிட்ட ஃபார்முலா அல்லது இலக்கணம் உள்ளது. கொண்டாட்டம் எதற்காக என்பதை விட கொண்டாட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்பதிலேயே அதிக கவனம் செலுத்தப்படுகின்றது. எவ்வளவு செலவு செய்யப்படுகின்றது என்பதை பொறுத்தே இந்த விழாக்களின் முக்கியத்துவம் பிறருக்கு தெரிய வரும். பகட்டு, பிரமிப்பு, பிரம்மாண்டம், இவைகளே இந்த விழாக்களின் உயிர் நாடி. அன்பு நெஞ்சங்களே, ஏன் இத்தனை ஆர்ப்பாட்டங்கள்? விழாவுக்கான உள் நோக்கத்தை விட வெளித்தோற்றங்கள், ஆர்ப்பாட்டங்கள், ஆரவாரங்கள் இவற்றை பிறர் பார்த்தால் கேட்டால் போதும் என்ற நோக்கமே இந்த விழாக்களில் முக்கியமாக தெரிகின்றது. இந்த விழாக்களை பற்றி அடுத்த நாள் கேட்டால் கூட நமக்கு ஒன்றும் நினைவிருக்காது, அல்லது அவர்கள் செய்த அந்த ஆர்ப்பாட்டமே நமது நினைவில் நிறைந்து நமக்கு எரிச்சல் ஊட்டும். உலக கொண்டாட்டங்களின் இலக்கணம் இதுதான் அன்பர்களே. கொண்டாட்டம் என்ற சொல்லுக்கே புது இலக்கணம் சொல்லும் விழாக்களை இயேசுவும் அவரை சுற்றி இருந்தவர்களும் கொண்டாடினர், நமக்கு பாடங்களையும் சொல்லிச் சென்றனர். கொண்டாட்டம் என்பது எப்போதும் பிறரது கவனத்தை ஈர்ப்பதிலேயே அமைய வேண்டும் என்று இல்லை. நாம் கொண்டாடும் விழாவின் உள் அர்த்தம் எவ்வளவு தூரம் நம் வாழ்வை மாற்றுகிறது என்பதில் நமது கவனம் இருந்தால், கொண்டாட்டங்கள் ஒரு நாள் கேளிக்கைகளாக இல்லாமல் வாழ்நாளெல்லாம் நம்மோடு தங்கும் மகிழ்வாக அமையும். இந்த பாடங்களை நமக்கு சொல்லித் தந்த விழாக்கள் இயேசுவின் உயிர்ப்பு, விண்ணேற்றம், தூய ஆவியாரின் வருகை ஆகிய இந்த முக்கியமான விழாக்கள். 20 நூற்றாண்டுகள் முடிந்தும் இந்த விழாக்களில் நாம் புது புது அர்த்தங்களை காண்கின்றோமே, அதற்கு காரணம் என்ன? இவை முதன்முறையாக கொண்டாடப்பட்ட போது ஆர்ப்பாட்டம் ஏதும் இல்லாமல் ஆழமான அர்த்தங்கள் இந்த நாட்களில் விதைக்கப்பட்டன. இன்று அந்த விதைகள் வேரூன்றி வளர்ந்து தொடர்ந்து கனி தந்து கொண்டிருக்கின்றன. என்னருமை அன்புள்ளங்களே, கொண்டாட்டங்களை பற்றி சிந்திக்கின்ற இந்த வேளையில் கொண்டாட முடியாத சில நாட்களை பற்றியும் நாம் பேசியாக வேண்டும். கொண்டாட முடியாத ஒரு நாளை நாம் சென்ற ஞாயிறு சிந்தித்தோம். சென்ற வாரம் இயேசுவின் விண்ணேற்ற பெருவிழாவை காட்டிலும் அதே நாள் ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் நாள் என்ற காரணத்தால் சுற்றுச்சூழலை பற்றி நமது சிந்தனைகள் அதிகம் இருந்தன. அந்த நாளை நாம் கொண்டாட முடியாத அளவுக்கு சுற்றுச்சூழலுக்கு நாம் ஆபத்தை விளைவித்துள்ளோம் என்பதையும் சிந்தித்தோம். இந்த ஞாயிறன்று அன்பர்களே, இரு தருணங்கள், இரு காரணங்கள் இணைந்து வந்து நமது கவனத்தை ஈர்க்கின்றன. இவ்விரு காரணங்களில் ஒன்றை நாம் கொண்டாட முடிகின்றது, மற்றொன்றை கொண்டாட முடியாமல் நம்முடைய மனம் சங்கடப்படுகின்றது. இன்று தூய ஆவியாரின் பெருவிழா, இதை நாம் கொண்டாட முடியும். இன்று June 12, குழந்தை தொழிலை ஒழிக்கும் உலக நாள், வேர்ல்ட் டே அகெயின்ஸ்ட் சைல்ட் லேபர். இந்த நாளை கொண்டாட மனம் சங்கடப்படுகின்றது. இவ்விரு நாட்களும் இணைந்து வந்திருப்பதை இறைவன் நமக்கு தந்துள்ள அருள் நிறைந்த ஒரு தருணமாக கருதலாம். அன்பு நெஞ்சங்களே, தூய ஆவியாரின் வருகையை திருச்சபையின் பிறந்த நாளென்றும் நாம் கொண்டாடுகின்றோம். பெந்தகோஸ்து நாளன்று புதிதாக பிறந்த திருச்சபை தன் குழந்தை பருவத்தில் பல போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டது. இந்த கோணத்திலிருந்து சிந்திக்கும் போது, திருச்சபை என்ற குழந்தையின் பிறந்த நாள், குழந்தை தொழிலை ஒழிக்கும் உலக நாளான June 12 என்று வந்திருப்பது குழந்தைகளை பற்றி எண்ணி பார்க்க, அதுவும் போராட்டங்களால் சூழப்பட்ட குழந்தைகளை பற்றி எண்ணி பார்க்க நமக்கு தரப்பட்டுள்ள ஒரு அழைப்புதானே. இவ்விரண்டையும் இணைத்து நாம் சில சிந்தனைகளை எழுப்ப முயல்வோம், பாடங்களை பயில முயல்வோம்.
நினைவெல்லாம் நீயாக, உன் நிழலில் நான் வாழ, என்னை ஆளும்
நெஞ்சங்களே, ILO என்று அழைக்கப்படும் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், அகில உலக தொழில் நிறுவனம், 2002 June 12 குழந்தை தொழிலை ஒழிக்கும் நாளாக அறிவித்தது. குழந்தை தொழில் என்ற அவலத்தை ஒழிக்க வேண்டும் என்பதை மனிதகுலம் புரிந்து கொள்ள இத்தனை நூற்றாண்டுகள் எடுத்துக்கொண்டதே என்பதை எண்ணி நாம் வெட்கப்பட வேண்டும். இத்தனை ஆண்டுகளுக்கு பின் இந்த நாள் உண்டாக்கப்பட்ட பிறகும் இந்த அவலம் இன்னும் இந்த உலகத்திலிருந்து மறையவில்லையே என்று நாம் வேதனைப்பட வேண்டும். மனித வரலாற்றில் குழந்தைகள் எப்போதும் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டனர். குடிசை தொழில் அல்லது குடும்பத்தின் பாரம்பரிய தொழிலில் முதலில் ஈடுபடுத்தப்பட்டனர். வரலாற்றின் இந்த நிலையில் இது குழந்தைகள் மேல் சுமத்தப்பட்ட தொழில் அல்ல, அவரவர் குடும்பத் தொழிலை கற்பதே ஒரு கல்வி என்று கூட சமாதானங்கள் சொல்லப்பட்டன. தொழில் புரட்சி வந்தபின் நிலைமையே மாறியது. அந்த புரட்சிக்கு மூலதனமான இயந்திரங்கள் மனிதர்களை விட முக்கியத்துவம் பெற்றன. அந்த இயந்திரங்களுக்கு சேவை செய்வதற்கு பெரியவர் சிறியவர் என்று எல்லாரும் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் வேலைகள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் உருவானது. சிறுவர்கள் ஆலைகளில், தொழிற்சாலைகளில், ஆபத்தான சூழல்களில் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். சிறுவர்களில் பலர் அந்த ராட்சத இயந்திரங்களோடு மேற்கொண்ட போராட்டத்தில் உடல் உறுப்புகளை இழந்தனர், பல வேளைகளில் உயிரையும் இழந்தனர். சிறுமிகள் பெரும் செல்வந்தர்களுடைய வீடுகளில் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். இரவும் பகலும் தொடர்ந்து உழைக்க வேண்டிய இயந்திரங்களாக மாறினர் இந்த சிறுமிகள். இவர்களில் பலர் இந்த செல்வந்தர்களின் உடல் பசியை பெரும் உணவால் மட்டுமல்ல, தங்கள் உடலாலும் தீர்க்க வேண்டிய கொடுமைகள் இந்த மாளிகைகளில் நிகழ்ந்தன. அன்பு நெஞ்சங்களே, நான் இங்கே பட்டியலிட்ட இந்த நிகழ்வுகள் எங்கோ எப்போதோ நடந்து முடிந்துவிட்ட கதை, ஒரு வரலாறு என்று தயவுசெய்து எண்ண வேண்டாம். இன்றும் தொடர்கின்றன குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் இந்த கொடுமைகள். இதைவிட கொடுமை கடந்த 50 அதிகம் வளர்ந்துள்ளது. குழந்தைகளும் சிறுவர்களும் இராணுவங்களில், போர் சூழல்களில் பயன்படுத்தப்படும் அந்த கொடுமை. குழந்தை தொழிலாளர்களை பற்றி, இராணுவங்களில் பயன்படுத்தப்படும் சிறுவர் சிறுமிகளை பற்றி புள்ளி விவரங்கள், கவிதைகள், கதைகள் என்று 1000 நாம் கேட்டிருக்கின்றோம். இன்று அவற்றை மீண்டும் நமது நினைவுக்கு கொண்டு வருவோம். குழந்தை தொழிலாளர்களை வெறும் எண்ணிக்கையாக பார்க்காமல் வருங்காலத்தின் நம்பிக்கையாக பார்க்க நமது மனதில் தூய ஆவியார் தனது உள்ளொளியை தர வேண்டும் என்று ஜெபிப்போம்.
என்னை ஒளிர செய்து வழி காட்டும் புது வாழ்வூட்டி என்னை தேற்றும், என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய்
ஆவியாரின் திருநாளை, திருச்சபையின் பிறந்த நாளை நாம் அர்த்தமுள்ள வகையில் கொண்டாட முடியும். அதேபோல் குழந்தை தொழிலை ஒழிக்கும் இந்த நாளையும் ஒரு திருநாளாக நாம் கொண்டாட முடியும். எப்போது? உலகில் குழந்தை தொழிலாளிகள் சிறார் படைவீரர்கள் என்று யாரும் இல்லாதபோது ஜூன் 12 தேதியையும் நாம் நெஞ்சுயர்த்தி ஒரு திருநாளாக கொண்டாட முடியும். அதுவரை இந்த குற்ற உணர்வுகளால் பாரமான மனதோடு நாம் தலை குனிந்தே வாழ வேண்டியிருக்கும். அன்பு நெஞ்சங்களே, திருச்சபை என்ற குழந்தை பிறந்த நாள் முதல் சந்தித்த பிரச்சனைகளிலெல்லாம் தூய ஆவியாரின் துணை இருந்ததால் அவர் தந்த ஞானம், அறிவு, திடம், வலிமை என்ற பல அன்பு கொடைகளும் இந்த குழந்தையை இதுநாள் வரை வழிநடத்தி வந்துள்ளன. அதேபோல் உலகெங்கும் துன்புறும் குழந்தை தொழிலாளிகளை விடுவிக்கும் வழிகளை சிந்திக்க தூய ஆவியார் நல்லொளியை நமக்கு தர வேண்டும் என சிறப்பாக மன்றாடுவோம். இந்த சமுதாய கொடுமையை முற்றிலும் ஒழிப்பதற்கு தேவையான மன உறுதியையும் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று மன்றாடுவோம்.